ब्रह्मत्वम् इति संशये ब्रह्मणः पादचतुष्टयं प्रतिज्ञातम्। तत्र प्रथमपादः जाग्रदवस्थापन्नः आत्मा, विश्वः इति नाम सः स्थूलवत् भविष्यति इति एकोनविंशतिः सप्ताङ्गः इत्यपि स एव यदा सूक्ष्मभुक् भवति, वैवित्ताहारः भवति तदा तैजसः इति तस्य नाम सम्पद्यते इत्युक्तम्। तदुपरि सप्ताङ्गत्वं विहाय प्रज्ञा धनप्रज्ञः नैषतमोग्रस्तमिव अहः यदा तमसा एकरूपेण भविष्यति तद्रीत्या एकमेव ज्ञानम् इति धनप्रज्ञः इति प्राज्ञस्य स्वरूपम् उक्तम्। एकस्यैव आत्मनः रूपत्रयम् विश्वविधि तैजस इति प्राज्ञ इति न ते भिन्नभिन्नः आत्मानः इत्यस्माभिः ज्ञातव्यम् इति कृत्वा तत्र प्रत्यभिज्ञा प्रदर्शिता। तदेव विवरणं कर्तव्यम् इति कृत्वा दक्षिणाक्षिमुखे विश्वः श्लोकः प्रवृत्तः। तत्र एक एव आत्मा यदा दक्षिणे अक्ष्णि भवति सः विश्वो भवति, स एव यदा जागरत्काले एव मनसि भवति चेत् सः तैजसः, स एव पुनः यदि निर्वृत्तिकः हृदये भविष्यति तर्हि स एव प्राज्ञः इत्यादिरीत्या एक एव आत्मा त्रिधा देहे व्यवस्थितः इति प्रत्यपादि। तादृश आत्मनः एकत्वम् विश्वतैजसप्राज्ञभेदेन उक्तस्य आत्मनः एकत्वम् अस्माभिः ज्ञातव्यम् इति कृत्वा जाग्रदवस्थायामेव तस्य विश्वत्वम्, जाग्रदवस्थायामेव तैजसतैजसत्वम्, जाग्रदवस्थायामेव प्राज्ञत्वम् च निर्णायि। तदनन्तरम् तादृशः प्राणः प्राज्ञः सः आकाशे भवति इत्युक्तम्। आकाशे च यः प्राणः तत्र प्राणे अन्तर्भवति इति च उक्तम्। तादृशप्राणः व्याकृतः इति कस्यचन आशङ्का जाता, यथा अस्माकं प्राणः। परन्तु प्राणः परिच्छिन्नपिण्डात्मवतां यद्यपि व्याकृतः तथापि यथा च तादृशपरिच्छेदो नश्यति तर्हि प्राणस्य अव्याकृतमेव, यतः देशकालादिसम्बन्धे सति व्याकृतत। यथा यावत् प्राणः सुषुप्त्यवस्थां प्रति जीवः गच्छति तदा तस्य अव्याकृतत्वमेव शरीरादिसम्बन्धरहितत्वात्, पिण्डादिसम्बन्धरहितत्वात् इति अव्याकृतत्वम् उक्तम्। तत्र श्रुतिः उदाहृता अस्ति प्राणः च एव एतान् सर्वान् संवृत्ते इति। तत्र पुनः संशयः, प्राणः संवृत्ते इत्यनेन प्राणस्तु भवद्भिः अव्याकृतम् इत्युक्तम्, परन्तु प्राणस्तु अन्यः सः सदिति व्यपदिष्टः। छान्दोग्योपनिषदि तदेव सौम्ये इदमग्रासे इत्यनेन प्राणशब्देन शुद्धं ब्रह्मैव उक्तम्। भवद्भिः तृतीयावस्थायां विद्यमानः जीवः प्राणशब्दः प्राज्ञशब्दः स एव प्राणः इत्युच्यते। कथं प्राज्ञस्य अव्याकृतस्य प्राणस्य च अभेदः? प्राणो नाम शुद्धं ब्रह्म किल। तत्र तद्रीत्या किल अस्माभिः अवधृतमासीत् छान्दोग्ये, तत्कथं प्राज्ञशब्दव्यवहारः प्राणे इति सन्देहे यदि तस्य समाधानं वक्तव्यम् इति कृत्वा उत्तरः भाष्यभागः आरभ्यते। दक्षिणाक्षिमुखे विश्वः अङ्गल रेण्डावति श्लोकम्। அயமாத்மா பிரம்மான்னு நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான சைத்தன்யத்தையே பிரம்மான்னு சொல்லியிருக்கு மகாவாக்கியத்தினால. அது சைத்தன்யம் நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கிற சைத்தன்யம் என்னமா பிரம்மமாகும் அப்படின்னு வந்தா அதை காண்பிக்கிறதுக்காக பிரம்மத்துக்கு நாலு பாதங்களை சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் மகத்துவத்தை ஆரம்பிச்சது. இந்த நாலு பாதங்கள்ல விஸ்வன்கிறவர் முதல் பாதம், தைஜசன்கிற ரெண்டாவது பாதம், பிராக்யன் மூணாவது பாதம்னு சொல்லி மூணு பாதங்களையும் நமக்கு சொல்லிட்டு நாலாவது பாதம் என்னன்னு சொல்லல. அந்த மூன்று பாதங்கள் சொன்ன பிறகு மூணு பாதங்கள்லயும் ஜாக்கிரதை எனக்குடையதான நேரத்தை கொடுக்கதான விஸ்வன் எனக்குடையதான பாதம் ஸ்தூலமான பதார்த்தங்களை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறவர். தைஜசன் என்று இரண்டாவது பாதம் பிரம்மத்துக்கு எதை சொன்னேனோ அவர் சூட்சமான பதார்த்தங்களை வாசனா ரூபமான பதார்த்தங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பவர் சொப்னத்தில். தூக்கத்தில் இருக்கிறவர் பிராஜ்ஞன் எனக்கூடியவர் மூணாவது பாதம். அவர் என்னன்னா அவர் கன பிரஜனாக இருக்கார். எப்படி பகல்ல இருக்கக்கூடியதான பொருள்கள் எல்லாம் இருட்டு வந்ததுமே இருட்டு அடைஞ்சு பொருள்கள் விவேகம் தெரியாமல் எல்லாம் ஒன்றாக மொத்தைய ஆகிறதோ அப்படி அறிவுகள் தனித்தனியாக இல்லாமல் ஒரே அறிவாக ஆகிவிடுகிறது. ஆகையால் அதுக்கு கன பிரஜன்னு பேரு. தூக்கத்தில் அந்த நிலையில்தான் இருக்க அப்படின்னு தெரிவிச்சு. இப்ப நான் மூணு பாதங்கள் பிரம்மத்துக்குன்னு சொன்னேன், விஷ்ணு ஒரு பாதம், தைஜசன் ஒரு பாதம், பிராஜ்யன் ஒரு பாதம்னு. இந்த மூன்றும் தனித்தனியோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடலாம். இது வேற அது வேற அது வேற இதுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஆனா அப்படி சந்தேகம் வரப்படாது. விஸ்வசனே தைஜசன், தைஜசனே பிராஜ்யன், பிராஜ்யனே மறுபடியும் விஸ்வன், மூணு பேருக்கும் வித்தியாசம் இல்லை. ஏனவா மூணு பேருக்கும் வித்தியாசம் இல்லை? ஒரே பொருள் தனித்தனி வேஷத்தில் இருக்கும் பொழுது தனித்தனியாக பெயரே அடைகிறது, அவ்வளவே தவிர அதுக்கு தனித்தனி பகுதி இல்லை. ஒரு பேப்பரை நாளா கட் பண்ணிட்டு இது வேற இது வேற இது வேறேன்னு சொன்னேன்னா அதுல ஒன் போர்த்த போர்ஷன் அப்படின்னு தாங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இது வேற பாகம் அது வேற பாகம் அப்படின்னு நினைப்பு வரலாம் நமக்கு. ஆனா அப்படி நினைப்பு இல்லாமல் இப்ப எப்படி சொல்றதுன்னா, ஒரு தேங்காய் இருக்கு, கொப்பரை இருக்கு, அந்த கொப்பரை அப்படியோட இருந்ததுன்னா அப்படியே இருந்ததுன்னா கொப்பரைங்கிறோம் நம்ம. அதே கொப்பரைக்கு மேல தோல் எல்லாம் எடுத்துவிட்டு ஒரு பொம்மையா போட்டேன்னா அது என்ன பண்றாங்க, அது கொப்பரைக்கு பொம்மைங்கிறோம். அதே கொப்பரையை ஒரு பாகம் கடிச்சு தனித்தனியா கீச்சாருன்னா தேங்காய் கீத்துங்கிறோம். இருக்க கொடுக்கதான சொல்லுப்போம் ஒண்ணுதான். அதுக்கு வெவ்வேறு வேஷங்கள் வெவ்வேறு இது போட்டு அதுக்கு தனித்தனியாக எப்படி பெயர் வருவோம் அதே விதமாகவே அந்த பதார்த்தத்தை ஒரே பதார்த்தத்தை வெவ்வேறு நிலையில இருக்கும் பொழுது சொல்றோமே தவிர பதார்த்தத்தில் வித்தியாசம் இல்லை அப்படின்னு நமக்கு சொல்றதுக்காகத்தான் இந்த ஸ்லோகம் வந்திருக்கு. அதுல தட்சிணாட்சி முக்கிய விஸ்வகான் ஆரம்பிச்ச விஸ்வநானவர் ஜாகர காலத்துல நம்ம வலது கண்ணல இருக்காரு. அதுல பெரிய சந்தேகம் வந்துருக்கு. வலது கண்ணலையும் இருக்கார், ரெண்டு கண்ணலையும் இருக்க வேண்டாமன்னர். ஆமா ரெண்டு கண்ணலும் இருக்கார். ஏதோ வேதம் வலது கண்ணுன்னு சொல்லியிருக்கு, ரெண்டு கண்ணலையும் வலது கண்ணுக்கு கொஞ்சம் பாட்டவன் ஜாஸ்தியா இருக்கேங்கிறதா வலது கண்ணுன்னு சொல்லியிருக்கு. ஏகோன விம்சதி முகான்னு சொன்னா தட்சிணாட்சி முக்கிய விஸ்வகான் ஒரு முகம் தான் சொல்றேன். பத்தொன்பது முகத்துல இருந்தாலும் தட்சிணாட்சி முகத்துல இருக்கிறது உபலட்சணம். இங்கேயும் இருக்காரு அங்கேயும் இருக்காரு, எங்க இருக்காரு இங்க இருக்காருன்னு சொல்லப்படாத. அயோத்தியாதிபதியானவர் சர்வதேசத்துக்கு அதிபதி, இருந்தாலும் அயோத்தியாதிபதிங்கிறோம். அவர் நம்ம ஊருக்கு அதிபதி இல்லையா, இருந்தாலும் எப்படி சொல்றோமோ அப்படி எங்கும் இருந்த போது அவர் அங்கே அதிகமாக காணப்படுகிறார் என்கிறதுக்காக தட்சிணாட்சி முக விஸ்வகான்னு சொன்னோம். இது அவர்தான் தைஜசன் சொல்றதுக்காக. ஜாகரத் காதல முழித்துக் கொண்டிருக்கும் பொழுதே ஒரு பொருளை பார்க்கிறான். பார்க்கும் பொழுது அவனுக்கு தைஜசன் என்று பெயர். அதை பார்த்து கண்ணை மூடிந்து அந்த சொரூபத்தை மனசால் அப்பொழுதே நினைக்கிறான். ஜாகிரத் காலத்தில் மனசால பொருளை பார்க்காமல் மனக்கண்ணால பார்க்கறதுனால, சூட்சமான பதார்த்தத்தை பார்க்கறதுனால அவனுக்கு தைஜசன் என்று பெயர். அதை பார்த்துக்கொண்டே இருந்தா இந்த மனசனுடைய சுபாவம் ரெண்டு கிணத்துக்கு மேல அது நிக்கல, மறந்து போச்சு. ஆனா கண்ணை திறக்கல இவன், அதை பார்க்கணும்னு முயற்சி பண்ணி கொண்டே இருக்கான். அந்நிலையில அவனுக்கு பிராஜ்ஞன்னு. ஆகையால் ஜாக்கிரத்திலேயே ஜாக்கிரத, ஜாக்கிரத்திலேயே சொப்னம், ஜாக்கிரத்திலேயே சுருட்டி. ஆகையால் விஸ்வன் தைஜசன் பிராஜ்ஞன் மூன்றும் ஜாக்கிரத நிலையிலேயே அனுபவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி. ஆகையால் மூணு பேரும் வெவ்வேறு இல்லை, ஒரே ஒரு தான் அப்படி. இது ஜாக்கிரத நிலையில சொல்லியாச்சு. பிறகு மனசு தைகசா சப்தாங்கிறதுனால சர்வ வியாபகமாக இருக்கிற சைத்தன்யம்னு ஜாக்கிரத அவஸ்தையில சொன்னேன். சொப்னாவஸ்தையில அப்படித்தான் சார் அப்படின்ட்டோம். ஆனா இங்க என்ன சொல்றதுன்னு, சொப்னாவஸ்தையில இங்க ஹிரண்ய கர்ப்பன் தைஜசன் சொல்றதும் ஹிரண்ய கர்ப்பன் ஒருவர் தான் ஸ்ருதி சொல்றது அப்படின்னு மனோமயாங்கிற அபிப்பிராயத்தை ஸ்ருதியை சொல்லி தீர்மானம் பண்ணியா. பிறகு இந்த மனசும் தன்னுடைய வேலைகள் எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு இதயத்துக்குள்ள புரியுதுங்கிற நாடி வழியாக இதயத்துக்குள்ள போறது. இதயத்துக்குள்ள போனதுமே அது அவ்யாக்கிரதமாக இருக்கு. அந்த அவ்யாக்கிரதமாக ஆச்சுன்னா இதுவரைக்கும் எல்லா பொருளும் தனித்தனியா தெரிய ஆரம்பிச்சது. நான் வேற இங்க பிறந்தேன், இப்படி பிறந்தேன், இந்த சரீரத்துல இருந்திருக்கேன், இந்த மாதிரி இருக்கேன், நான் ஆண் பெண் இந்த வித்தியாசங்கள்லாம் காணப்பட்டது. தூங்கினதுமே என்ன ஆச்சுன்னா ஒரு வித்தியாசமும் காணப்படல, ஒன்றும் தெரியல. இப்ப நான் பார்த்து கொண்டிருக்கக்கூடியதான வேதங்கள் ஒன்றும் சிறிதேனும் தூக்கத்தில் இல்லை. அப்பொழுது என்ன ஆயிடுச்சு, அப்பொழுது அவ்யாக்கிருதமாக ஆயிடுச்சு. அவ்யாக்கிருதமா நாட் டிசைபரபிள், அன்டிசைபரபிள், அவ்வளவு. இது என்ன அது என்ன இது எப்படி அது எப்படி இந்த பிரிச்சு பார்க்க தெரியாத நிலைக்கு ஆயிடுது. அதான் அவ்யாக்கிருதாவது. திடீர்னு ஒருத்தருக்கு சந்தேகம் உண்டு, இல்ல சார் பிராணம் வியாக்கிருதமாகத்தான் இருக்கு, எம் பிராணம் உங்க பிராணம்னு வித்தியாசம் இருக்கு. நம்ம பிராணங்கள் நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கிறதே சொல்றாரு, ஹிருதே பிராணோகுதே பானஹ சமானோ நாபி சம்ஸ்திதஹ உதானக்கண்டதே சத்யாத் யான சர்வ சரீரஹ அப்படின்னு. நம்ம சரீரத்துக்குள்ள என்னென்ன இடத்துல என்னென்ன பிராணம் இருக்குன்னு சொல்லியிருக்கல. நீங்க வந்து பிராணன் அவ்யாக்கிருத்தம்னு சொல்றல, பிராணன் தனித்தனியா அவாவா சரீரத்துல தானே இருந்துருக்க, பிராணன் எப்படி அவ்யாக்கிருதமா ஆக முடியும் அப்படின்னு கேட்ட என்னதான் கேட்டிருக்க சுவாமி. ஆனா பிராணன் வியாக்கிருதம்னு எது வரைக்கும் இருக்கு, இந்த சரீரத்தில் நமக்கு அபிமானம் இருக்கிற பர்யந்தம் இருக்கு. இந்த சரீரத்தில் தூக்கத்தில் அபிமானம் விட்ட பிறகு இது என்னுடைய பிராணம் தான் இன்னொருத்தருடைய பிராணம் இல்லையன்னு பிரிக்க முடியுமா உங்களால? ஏன்னா மறந்து விடுறேன், நீங்க எல்லாத்தையும் மறந்துன்னா இருக்க. கண்ண காது மூக்க நாக்க மனசு எல்லாமும் பிராணம் இல்லை, ஒடுங்க. பிராணன் மட்டும் சஞ்சரிச்சுட்டு இருக்க, நீங்க எல்லோரும் தூங்கிட்டு இருக்க. அந்த பிராணம் சரீரத்துக்குள்ளத்தான் இருக்கு என்று சொல்வதற்கு பிரமாணம் இல்லை. ஆகையால் அதை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அவ்யாக்கிருதம்னு சொல்லி. எப்படி மரண சந்தர்ப்பத்தில் அவ்யாக்கிருதமாக ஆகிவிடுகிறதோ, இந்த சரீரத்தில் மட்டும் அபிமானம் இல்லாமல் பிராணம் போகிவிடுகிறதோ, அதே விதமாகத்தான் தூக்கத்தில் இந்த சரீரத்தில் அபிமானம் இல்லை. ஆகையால் இந்த சரீரம் எனதுதான் எனக்கூடியதான அபிமானம் இல்லாமல் இருக்க பிராணன், ஆகையால் பிராணன் அவ்யாக்கிருதம் அப்படின்னு சொன்னோம். தூக்கத்துல எப்படியோ அப்படி பரிச்சின்ன ஆத்மா அபிமானமா இருக்கிறவளுக்கு ஒன்றாக இருந்த போதிலும், தனித்தனியா இந்த ஆத்மா எந்த பிராணம் ஏறுது அந்த பிராணம் ஏறுது எனக்கூடியதான வித்தியாசம் இருந்தாலும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி, அதனால்தான் அதுக்கு பிரஜான கணம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லி முடியாது. இது ஆன பிறகு சுவாமி நீங்க பிராணன்னு சொல்றேள், அவ்யாக்கிருதம்னு சொல்றேள், ஆனா இந்த பிராணன்னு ஒரு சப்தம் பிரம்மத்தின் இடத்துல தானே சொல்லியிருக்கு. அவ்யாக்கிருதத்துக்கு மேல பிரம்மம், ஏன்னா பிரம்மத்துக்கு நாலு பாதங்கள்னு சொல்றேன். நாலு பாதங்கள்ல முதல் பாதம் விஸ்வம், ரெண்டாவது பாதம் தைத்தியம், மூணாவது பாதம் பிராக்யம். இவங்க பிராக்